ஓபரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் தேடி வரும் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்புக்கினிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று 5 May 2024 2024 இன்றும் நிகழ்ச்சியில் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சென், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் இனியவை கூறல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. நயனின்றி நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயனின்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள், அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும் என மு. கருணாநிதி அவர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார். இனிய சொல்லின் இலக்கணமானது மகிழ்வினை உருவாக்கி ஒழுக்கத்தினை பிறப்பிக்கின்ற வாழ்க்கையை வழங்கும் செயல், நன்மையை பெருமை குன்றாது வழங்குவதாகும். நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது ஒரு சிறப்பு கண்ணோட்டம். கடந்த 19 May இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் மரணித்திருக்கின்ற ஈரானிய நாட்டினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் தொடர்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
கடந்த ஞாயிறு 19 அன்று ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அசர்பைஜானில் அமைந்துள்ள அரஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அணையை அந்நாட்டு அதிபர் இல்ஹாம் அலியப் உடன் இணைந்து திறந்து வைப்பதற்காக சென்றுள்ளார். அணை திறப்பு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் நாடு திரும்புவதற்காக ஹெலிகாப்டரில் பயணம் செய்துள்ளார் ரைசி. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. 60 அங்குள்ள மஷாத்தின் நோகன் மாவட்டத்தில் ஒரு மதகுரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் இப்ராஹிம் ரைசி. பள்ளி படிப்பை முடித்த இவர் சட்டப்படிப்பை முடித்தார். முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவராக வலம் வந்தார். தொடர்ந்து நீதிபதியாக பணியாற்றிய அவர் 2019 ஈரான் நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். எதிர்ப்புகள் சர்வதேச அளவில் கிளம்பின. ஈரான் ஈராக் போருக்கு பின் 1978 அரசியல் கைதிகள் பலர் தூக்கிலிடப்பட்டதில் ரைசிக்கு தொடர்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. இதனால் அவரை தலைமை நீதிபதியாக நியமித்ததை பல சர்வதேச அமைப்புகள் எதிர்த்தன. சுமார் 5000 கைதிகளின் மரண தண்டனைக்கு காரணமாக 4 நீதிபதிகளில் ரைசியும் ஒருவர் என கூறப்படுகிறது. ஊழலை எதிர்த்து போராடும் நபர் என்றும் ஈரானின் நிதி பிரச்சினைகளை சமாளிக்க சரியான நபர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார் ரைசி. முதலில் கடந்த 2017 அந்நாட்டின் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டார். ஆயினும் தோல்வியை தழுவிக்கொண்டார். 4 கழித்து 2021 மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிபராக பதவியேற்றவுடனேயே கலாசார சட்டங்களை கடுமையாக அமல்படுத்தினார். போராட்டக்காரர்கள் ஒடுக்கப்பட்டனர். 2022 முறையாக ஹிஜாப் அணியாததால் மஹசா அமினி என்ற 22 இளம்பெண் அந்நாட்டின் கலாசார காவலர்களால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மிக பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்தன. போராட்டங்களுக்கு எதிராக அந்நாட்டு போலீசார் வன்முறையை பயன்படுத்தினர். இந்த போராட்டங்களின் போது மட்டும் சுமார் 500 பேர் கொல்லப்பட்டதாகவும் 22,000 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஈரான் நாட்டை பொறுத்தவரை அதிபரை காட்டிலும் கூடுதல் அதிகாரம் உள்ளவர் என்றால் அது அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கொமேனி தான். இந்த உச்சபட்ச தலைவரின் வாரிசாகவே ரைசி பார்க்கப்படுகிறார். 85 வயதான அயத்துல்லா கொமேனிக்கு பிறகு அந்த பதவிக்கு ரைசியே வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அதேவேளை ஈரான் அதிபரின் மரணம் விபத்தால் நிகழ்ந்தது அல்ல, எதிரி நாடுகளின் உளவுப்படைகளின் சதி வேலையாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் வலுவாகவே உள்ளது. இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்ற போதும் பின்னணியில் சதி உள்ளது என்று பற்றி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரான் அதிபர் அவர்கள் கடந்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதிச் சடங்கில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் இலங்கை அரசு சார்பாக கலந்து அஞ்சலி செலுத்த இருக்கின்றார். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மூட்டுக்கள். மே மாதத்துக்கான விரியும் மூட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கெடுப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தென்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். தமிழ் தமிழன் கே தவமணி தேவி. தவமணி தேவி இலங்கை திரைப்பட நடிகை. 1940களில் பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர். இவர் யாழ்ப்பாணத்தில் இனுவிலில் பிறந்து கொழும்பில் வளர்ந்தார். இவரின் தந்தை கார்த்திகேசு ஒரு பிரபலமான வழக்கறிஞர். பெற்றோரின் விருப்பப்படி இவர் சிறுவயதில் சென்னைக்கு குடிபெயர்ந்தார். சென்னையில் இருக்கும்போது அவர் பரதநாட்டியம் கர்நாடக இசை முறையாக பயின்று இதனால் இவருக்கு தமிழ் திரைப்படங்களில் பாடி நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1937 தனது 15 வயதில் திரைப்பட துறையில் நுழைந்தார். அந்த காலகட்டத்திலேயே காட்சட்டையுடன் துணிச்சலாக நடிக்க வந்த பெண்மணி. இவரது முதல் படம் சதி அகல்யா மோடர்ன் தியேட்டர் தயாரிப்பில் 1937 வெளிவந்தது. முதல் படத்திலேயே அகலிகை வேடத்தில் கதாநாயகியாக அறிமுகமான படமும் சிறந்த வரவேற்பை பெற்றது. இவர் தொடர்ந்து 1941 வெளிவந்த வனமோகினி பெரும் வெற்றி பெற்றது. ஜங்கிள் பிரிஞ்ச் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் டொரத்தி லமூர் நடித்த வேடத்தில் தவமணி தேவி நடித்தார். மூலப்படத்தில் லமூர் உடுத்திய ஹவாய் நாட்டு பாணியிலான சாரத்தை தவமணி தேவியும் உடுத்தி நடித்திருந்தார். இப்படத்தில் இடம்பெற்ற 10 பாடல்களில் பெரும்பாலானவற்றை இவரே பாடியிருந்தார். இவரது பாடல் திறமையால் இவர் சிங்களத்து குயில் என அழைக்கப்பட்டார். 1941 வெளியான வேதவதி என்ற படத்தில் சீதை பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார். பின்னர் பல படங்கள் நடித்து வந்தார். பிற்காலத்தில் தவமணி தேவி 1962 ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த கோடிலிங்க சாஸ்திரி என்பவரை காதலித்து மணந்து கொண்டார். திருமணத்தின் பின்னர் திரைப்படத்துறையை விட்டு முற்றாக விலகி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார். ராமேஸ்வரத்தில் தனது இறுதி காலத்தை கழித்து அவர் தனது 72 வயதில் 2001 காலமானார்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக மொட்டுக்களின் வாசம். இந்த மாதத்தின் சிறப்பு நிகழ்வான அன்னிய தினத்தை முன்னிட்டு அனைத்து அன்னியர்களுக்காகவும் இந்த பாடலை ஒலிக்க விடுகிறேன். சித் ஸ்ரீராமன் இனிய குரலிலும் யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பிலும் அமைந்த இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.
முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே, நான் வாழ்ந்த முதல் அலை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய், யாவரோடு தான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய், ஆசையோடு நாய் அம்மா
போக போறேன். என்னோட படிச்ச பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து வரீனம். சோ எல்லோரையும் நான் ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவேன் இருக்கிறேன்.
நல்ல விஷயம் தானே. நீ அடிக்கடி சொல்லுவீர் உம்முடைய நெருங்கிய நண்பிகள் எல்லாம் கனடால இருக்கணும்னு. அவையும் மெரீனமோ?
ஓ, அவாவும் கட்டாயம் வாரா, அதனாலதான் நானும் போக இருக்கிறேன். அவாக்கு ஏதோ அந்த ஊருலேயும் ஏதோ சொத்து விஷயம் தொடர்பாக ஏதோ பவர் ஆஃப் அட்டர்னி மாற்ற வேணும்னு சொன்னவா. ஆகவே நான் அவாவே ஒருக்கா கட்டாயம் போய் பார்த்துட்டு வர வேணும்னு இருக்கிறேன். அதோட 25 வருஷத்துக்கு மேலேயா ஜாவை பார்த்து.
ஓ, அது சரி. பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொன்னா போல எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இன்னொரு பவர் ஆஃப் அட்டர்னியும் இருக்குதப்பா.
அப்படியா, இன்னும் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியோ? அது என்னது?
ஓ, எனக்கு அது தெரியும். அதுக்கு பேர் வந்து என்டியூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி என்று தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு விவரமாக ஒன்றுன்னு தெரியாது. உங்களுக்கு யாருக்கும் தெரியுமோ?
ஓ, இந்த என்டியூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி என்றது ஒரு ஒரு சட்டபூர்வமான ஒரு ஆவணம். இது நீங்கள் நம்புற ஒருவருக்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தை நீங்க வழங்கி கொள்ளலாம். நோய் அல்லது விபத்து காரணமாக நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டால், அல்லது வயதான ஒரு காலத்தில் உங்களுடைய உடல் நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதும் உங்களுடைய சார்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஒருவருக்கு நீங்கள் சட்டபூர்வமாக வழங்குகிறது.
என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி ரெண்டு வகை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படித்தானே?
ஓமம், நீ சொன்னது சரிதான். ரெண்டு வகை இருக்குது. அதாவது முதல் வகை உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது, ரெண்டாவது வகை ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் அல்லது குறிப்பிட்ட நிகழ்வுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும். அதாவது வழங்குபவர் மனநலத்திற்கேற்றவராக மாறும்போது அல்லது வழங்குபவர் நீண்ட காலத்திற்கு நாட்டை விட்டு வெளியேறும் போது இது ஒரு டெம்பரரி என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி என்று கூறப்படுகிறது.
அப்படி என்று சொன்னா இப்போ இந்த என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னிக்கும் எங்களோட உயிலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
சரியான ஒரு கேள்விதான். இந்த என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னியும் வில் என்று சொல்லப்படுகின்ற உயிலும் தனித்துவமான நோக்கங்களுக்காக உதவுகின்றன. இரண்டுமே முடிவெடுத்தல் மற்றும் எதிர்காலத்துக்கான திட்டமிடல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவை. ஆனால் அவற்றில் வேறுபாடுகள் உண்டு. என்னென்று சொன்னால், என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி என்பது ஒரு சட்டபூர்வமான ஒரு ஆவணம். மேலும் நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது உங்களால் முடிவுகளை எடுக்க முடியாவிட்டால் உங்கள் சார்பாக செயற்பட ஒரு சட்டம் ஒரு ஆளை நாங்கள் நியமிக்கலாம். அத்துடன் நீங்கள் இயலாமை அடைந்தாலும் கூட இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த நியமிக்கப்பட்ட அந்த நபர் உங்களுடைய தனிப்பட்ட பராமரிப்பு மற்றும் அந்த நலன்புரி விடயங்களை அல்லது உங்களுடைய நிதி விவகாரங்கள், அதாவது சொத்து காசு போன்றவை தொடர்பாக நிர்வகிக்க முடியும். இதனை நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அல்லது அறங்காவலர் நிறுவனம் மூலம் செய்து கொள்ளலாம்.
சரி, உயிலும் ஒரு சட்ட ஆவணம்தான். என்றாலும் உயில் வந்து மரணத்துக்கு பிறகு உங்களோட சொத்துக்களை எவ்வாறு விநியோகிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டும். ஆனால் உங்கள் மனைவிக்கு பிறகுதான் அது அமலுக்கு வரும். உங்களோட விருப்பத்தில் நீங்கள் பயனாளிகளை, அதாவது பெனிஃபிஷரிஸை குறிப்பிடலாம், ஒரு நிறைவேற்றுபவரை நியமிக்கலாம், மற்றும் சொத்து விநியோகம், குழந்தைகளுக்கு பாதுகாவலர் மற்றும் பலவற்றை நீங்கள் அந்த உயிலில் எழுதலாம். அந்த உயிலுக்கும் என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நீங்கள் உயிருடன் இருக்கேக்கு என்டூரிங் பவர் ஆஃப் அட்டர்னி வந்து அமலுக்கு வரும். உயில் வந்து அப்படி இல்லை, உங்களோட மறைவுக்கு பிறகுதான் வரும்.
எனக்கு இப்போ ஞாபகம் வருது, இந்த டிவி ஒன்ல இருக்கா நியூஸ்ல இருக்கா பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே நியூசிலாண்டில் செய்த ஆராய்ச்சின்றபடி இங்கே இருக்கிற 52 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் மட்டும்தான் உயில் எழுதி வச்சிருக்கீங்க.
சரி, 52 வயதுக்கு மேலே எப்போ இல்லை? அப்போ 52%.
சாரி, நான் மாறி சொல்லி போடுறேன். அப்போ வீதம்
அட இப்பத்தானே கொஞ்சமாவது விளங்குது. என்ன இப்போ உயிலன்றது தனியாக சொத்துகளுக்கு மட்டுமன்றி இல்லை. என்ன இப்போ எங்களுக்கு இதாக நடந்தால் எங்களோட பிள்ளைகளை பராமரிக்க நாங்கள் யாராவது விரும்புகிறோமோ அவைகளெல்லாம் அதில் சேர்க்கலாம். நிறைய விஷயம் இருக்கு போல தான் இருக்கு. இப்போத்தானே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. ரெண்டாலும் எனக்கு என்னமோ இதை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சு வச்சா நல்லம் போல இருக்கு. நான் போய் இதை வாட்சி தேடி பிடிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன்.
சரி சரி, நேரம் போய் கொண்டிருக்குது, நானும் போகணும். மெனி அடுத்த முறை மிச்சத்தை கதைப்போம், போயிட்டு வாங்க.
சரி, பை பை.
படித்ததில் பிடித்தது. சுவாமி சுகபோதானந்தா எழுதிய மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்ற நூலை சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு நான் இப்பொழுது தருகிறேன். நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக இருப்பது என்ன என்று சொன்னால், அடுத்தவர்களுடன் எங்களை ஒப்பிட்டு பார்ப்பது. எங்கள் மகிழ்ச்சியை தடை செய்வதில் அதற்கு நிறைய பங்கிருக்கிறது. இதில் ஒரு சிறு கதையொன்றை அவர் இந்த நூலில் குறிப்பிட்டிருந்தார். புகழ்பெற்ற கணித பேராசிரியர் ஒருவருக்கும் அவரின் மாணவருக்கும் இடையே நடந்த உரையாடல். ஒரு வகையில் பார்த்தால் ஏழையும் பணக்காரனும் ஒன்றுதான் என்றார் அந்த கணித மேதை. இதை சாமியார்கள் சொல்லலாம், ஆனால் நீங்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறது. பூச்சியமும் முடிவெளியும் எப்படி ஒன்றாக முடியும் என்றான் மாணவன். ஒரு அரிசியின் அளவோடு இந்த பூமி பந்தின் சுற்றளவை ஒப்பிட்டால் பூமி பந்தின் விட்டம் மிகப்பெரியது, அதாவது முடிவிலி. அது சரியா? சரிதான். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கும் தூரத்தோடு பூமி பந்தின் சுற்றளவை ஒப்பிட்டால் அது ஒன்றுமே இல்லை, அதாவது பூஜ்ஜியம். அது சரியா? சரிதான் என்று தலையசைத்தான் மாணவன். பூமி பந்தின் விட்டம் என்பது எப்படி பூஜ்ஜியமாகவும் அதே நேரம் முடிவிலியாகவும் இருக்க முடியும் என்று கேட்டார் பேராசிரியர். மாணவன் யோசிக்க தொடங்கினான். பூமி பந்து விட்டம் என்பது பூச்சியமா இல்லை முடிவிலியா என்பது அதை எதனுடன் ஒப்பிடுகிறோம் என்பதை பொறுத்தது. அதே போலத்தான் ஒருவன் ஏழையா பணக்காரனா என்பது அவன் தன்னை யாரோடு ஒப்பிட்டு கொள்கிறான் என்பதை பொறுத்தது. தேவையை விட ஒருவனிடம் பணம் குறைவாக இருந்தால் அவன் ஏழை, தேவையை விட பணம் அதிகமாக இருந்தால் அவன் பணக்காரன் என்றார் பேராசிரியர். ஆனால் தேவை என்பது எதை பொறுத்தது என்பது அடுத்தது. அதாவது நம் எண்ணங்களில் ஏற்படும் சிக்கல்களுக்கு மூல காரணமே நாங்கள் தேவை என்று தேவையற்றவைகளை நினைப்பது. அடுத்தவர்களை நினைப்பார்களோ என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தேவையாக கருதி நாங்கள் செய்யும் செயற்பாடுகள். ஃபீலிங் குட், பீயிங் குட், லுக்கிங் குட் என்ற மூன்றில் மூன்றாவதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பதுதான் முழு பிரச்சனைக்கு மூல காரணம். நேர்களே, உங்களால் முடிந்தால் இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மிக அருமையான ஒரு நூல் இது.
என்னப்பா, ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தே ஓடி வாரீங்கள். அந்த நர்ஸ் அவளும் உங்களுக்கு மயக்க மருந்து போடையில?
இல்லையப்பா, இந்த நர்ஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்றா, உனக்கு சிவசப்படாயங்கோ, பயப்படாயங்கோ, தைரியமாயிருங்கோ, இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான் என்று.
ஓ, அதுல என்ன தப்பு? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்?
இல்லையப்பா, அவ சொன்னது எனக்கு இல்ல, டாக்டர் டேலோ சொல்றா.
நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் விழா 2024 வருகின்ற ஜூன் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 9:30 வரை பாவலர் 7 பெருஞ்சித்தனார் அரங்கம், மவுண்ட் ரோஸ்கில் போர் நினைவு மண்டபம், இலக்கம் 13 மேவீதி, மவுண்ட் ரோஸ்கில், ஓக்லண்ட் 1041. மொழியாகி நம் மூச்சாகி வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழுக்கு விழா. தாய்மொழி தமிழை அரியணை ஏற்றிய மொழிப்பூர் ஈகிகளை வணங்குகின்ற நன்னாள். வளரும் தலைமுறைக்கு கடந்து வந்த வரலாற்றை அறியப்படுத்தவும், நம் தலைமுறைக்கு கடந்து வந்த வரலாற்றை நினைவுபடுத்தவும் மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள். தமிழ் மொழியின் சிறப்புகளை, தமிழ்நாட்டின் சிறப்புகளை பறைசாற்றுகின்ற நாள். மொழி, இன விடுதலை, தமிழ், தமிழர் வரலாற்று பக்கங்களை, தமிழர் கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல் சிறப்புகளை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள மொழிப்பூர் வீரவணக்க நினைவு நாள். தமிழ் மொழி போட்டிகள், அறிஞர் உரைகள் தமிழிசை என்ற வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் 2024 போட்டிக்கான விண்ணப்ப படிவங்கள் நண்பர் கா பிரேம்குமார் அவர்களுடைய மின்னஞ்சலிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. போட்டிகளிலே மாணவ மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டிய இறுதி நாள் வருகின்ற 31ஆம் தேதி மே மாதம் 2024. அனைவரும் வருக. விழா ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே நண்பர் கா பிரேம்குமார் மற்றும் விழா குழுவினர் இந்த அறிவித்தலை முன்வைத்திருக்கிறார்கள். அனைவரையும் வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றனர். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. வருகின்ற ஜூன் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஜூன் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 138 மெயின் ஹைவே எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இவ் அறிவித்தலை கவனத்தில் கொண்டு வருகின்ற ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை 10 மணி தொடக்கம் நடைபெற இருக்கின்ற மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலே பங்கு எடுக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். குட்டி கதையை ஒன்று கேட்கும் நேரம். ஹென்றி போர்டை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். உலக புகழ்பெற்ற போர்ட் கார் கம்பெனியின் சேர்மன் அல்லது மேனேஜிங் டைரக்டர். அவர் இரண்டு இளைஞர்களை ரெஸ்டோரண்ட்டுக்கு இரவு உணவுக்காக அழைத்து சென்றார். அவர்களில் ஒருவரை தன் கம்பெனியில் உயர்ந்த பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டிய நிலையிலும் அவர் இருந்தார். இரவு உணவு முடிந்த பிறகு இருவரில் ஒருவரிடம் யூ ஆர் செலக்டட் என்று கூறினார். இரண்டாம் அவர் ரெஸ்டோரண்டில் இருந்து புறப்படும் போது போர்ட் இடம் பவ்யமாக கேட்டார். இருவரும் ஒரே படிப்பு, ஒரே யூனிவர்சிட்டி, நல்ல மார்க்ஸ். ஆனால் டின்னர் சாப்பிடும் போது நீங்கள் கார் சம்பந்தமாகவோ அல்லது என்ஜினியரிங் சம்பந்தமாகவோ எதுவும் கேட்கவில்லை. எந்த தகுதியில் அவரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அவன் வினாவினான். போர்ட் கூறினார், இரண்டு காரணங்கள் தான். ஸ்டேக் அருந்தும் போது நீங்கள் முதலில் கொஞ்சம் சால்ட் போட்டுவிட்டு பின் டேஸ்ட் பார்த்தீர்கள். அவர் அருந்தி பார்த்துவிட்டு பின் சால்ட் போட்டார். இந்த முன்னெச்சரிக்கை கம்பெனிக்கு மிகவும் தேவை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் உணவருந்த போதும் உணவை பரிமாறிய போதும் சர்வர்களுக்கு தேங்க்யூ, ப்ளீஸ் என்ற சொற்களை உபயோகப்படுத்தினார். நீங்கள் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை, என்னிடம் மட்டுமே மரியாதையாக இருந்தீர்கள். கம்பெனிக்கு மனிதநேயம் இன்றியமையாதது. தொழிலாளர்கள் பிரச்சனைகளை மனித நேயத்தோடு அணுகி சரியான தீர்வு காண முதலில் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இவர் போன்ற குணம் உள்ளவர்கள்தான் தேவை என்றார். சிறு நிகழ்வானாலும் கற்பிப்பது வாழ்வின் பாடங்கள் அல்லவா? நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வாழ்வில் கொண்டோம் காதலே, என்ன ஆசை தங்கமே.